நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இப்போ உலகம் பூராவும் ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய பன்றி காய்ச்சல் நிறைய பயமுறுத்திட்டு இருக்குது மக்களை. வந்து மிகவும் அச்சுறுத்தக்கூடிய வைரஸ் தொற்றுன்னு கூட இதை நம்ம சொல்லலாம். இதில் வந்து நம்ம ஆரம்பத்தில் கவனிக்காமல் விட்டாச்சுன்னா இறப்பு வரைக்கும் கொண்டு போய் விடக்கூடிய ஒரு மோசமான தொற்று இது. எப்படி பரவுது, இதுக்கு எப்படி பன்றி காய்ச்சல் அப்படிங்கிற பேர் வந்துச்சு, யார் யார் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கோயம்புத்தூரில் வந்து இதனோட தாக்கம் எப்படி இருக்குது, அதை பற்றி விரிவாக பேசுகிறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் கே சிவகுமார் அவர்கள். அவங்கக்கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம்
டாக்டர். ஸ்வைன் ஃப்ளூ, அது பன்றி காய்ச்சல் அப்படின்ட்டு நம்ம அன்றாடம் செய்திகளில் வந்து பார்த்துட்ருக்குறோம். இது எப்படி பன்றி காய்ச்சல் அப்படின்னா பன்றியிலிருந்து ஏற்பட்ட ஒரு தொற்றா, எப்படி இந்த தொற்று ஏற்படுது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
இந்த பன்றி காய்ச்சல் என்று சொல்லக்கூடியது ஒரு இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தான். 2009 முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது. இது மனிதன், பறவை மற்றும் பன்றி மூன்றிலும் உள்ள இன்ஃப்ளூயன்சா வைரஸினுடைய ஒரு மார்பிசம் கலப்பு. 2009 தாய்லாந்தில் கண்டுபிடித்தார்கள். அதற்கப்புறம் உலகம் முழுவதும் இது பரவி ஒரு பேண்டமிக் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தொற்று நோயாக உலக சுகாதார ஆர்கனைசேஷன் 2009 டிக்ளேர் செய்தது. அது சமயத்திலும் கோவை மற்றும் தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் இருந்தது. தற்போது இந்த காய்ச்சல் சீசனல், ஒவ்வொரு தட்பவெப்ப மாறுபாடுகளினால் ஏற்படக்கூடிய சீசனல் இன்ஃப்ளூயன்சா என்று சொல்லப்படக்கூடிய அளவில் தற்போது இந்தியாவில் உள்ளது.
இதுக்கு யாரெல்லாம் வந்து இந்த நோய்க்கு ஆட்படுறாங்க, அதாவது ஒரு வயசு இருக்கும் இல்லையா, இத்தனை வயசில் உள்ளவங்க, இல்லை ஏற்கனவே ஏதாவது ஒரு நோயினால் வந்து பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி, யாருக்கு இந்த தொற்று அதிகமாக ஏற்படுது?
இந்த தொற்று யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம். சாதாரணமாக நம்ம வீட்டில் சளி பிடிப்பது போல்றத்தான் இதுவும் ஒரு வியாதி. எந்த வியாதியும் சிறு குழந்தைகள், முதியவர்கள், அவர்களுக்கு சாதாரண வியாதி கூட ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் யார் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்றால், சிறு குழந்தைகள், அதாவது 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், சர்க்கரை வியாதி, இதய வியாதி, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, புற்றுநோய் சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய இவர்களுக்கு இந்த நோயின் பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளது. மற்றபடி சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு சாதாரண சளிக்காய்ச்சல் போன்றுதான், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
இப்போ சாதாரண சளிக்காய்ச்சல் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறீங்க, சாதாரண காய்ச்சலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், அறிகுறிகள் என்ன இதில்?
சாதாரண வைரஸ் தொற்றினால் ஏற்படக்கூடிய சளிக்கு போன்றுதான் இதுவும் இருக்கும். தொண்டை வலி, காய்ச்சல், இருமல், இது போன்ற நிகழ்வுகள் தான் இருக்கும். கூட காய்ச்சலும் இருக்கலாம். இது 3 வகையாக பிரித்து கொள்ளலாம். கேட்டகிரி 1, 2, 3 அல்லது ABC. கேட்டகிரி 1 என்ற நிலையில் இருப்பவர்கள், அவர்களுக்கு ஒரு தொண்டை வலி, லோ கிரேட் ஃபீவர் என்று சொல்லக்கூடிய காய்ச்சல், அது காய்ச்சலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது, கொஞ்சம் அசதியாக இருக்கும். இவர்கள் முதல் நிலை நோயாளிகள். இவர்களுக்கு எந்த விதமான வைத்தியம் தேவையில்லை. வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும். சாதாரண உணவு வகைகள் எடுத்துக்கொண்டால் போதும். கேட்டகிரி 2 என்று சொல்லக்கூடியவர்கள், குழந்தைகள், 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள், ஆஸ்துமா, இதய வியாதி, கிட்னி வியாதி, சர்க்கரை, நரம்பு மண்டல வியாதிகள் இருப்பவர்கள், கேன்சர் மற்றும் HIV தொற்று இருப்பவர்கள் கேட்டகிரி B-யில் வருகிறார்கள். இவர்களுக்கு அதிக அளவு காய்ச்சலும் தொண்டை வலியும் இருமலும் இருக்கும். இவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதால் இவர்கள் கேட்டகிரி B-யில் வருகிறார்கள். இவர்கள் பாதுகாப்பு, இவர்களுக்கும் வைத்தியம், ஓய்வு, மாத்திரைகள், இவர்களுக்கு டெஸ்ட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டகிரி C என்பவர்கள் மிகவும் மோசமான சூழ்நிலையில், அதாவது சொன்னவர்கள் மூச்சு திணறல் அல்லது இருமினால் சளியில் ரத்தம், அல்லது உடல் நீளம் பாரித்து காணப்படுதல், சுயநினைவு பாதிப்பு, வலிப்பு, இது போன்ற விஷயங்கள் இருந்தால் அவர்கள் கேட்டகரி சியில் இருப்பார். இவர்கள் கட்டாயம் மருத்துவமனையில் தான் வைத்து சிகிச்சை செய்ய வேண்டும்.
நல்லதுங்க டாக்டர். இப்போ நீங்கள் கேட்டகரி வைஸாக பிரிச்சிட்டிங்க, ஏபிசி அப்படின்ட்டு, யாருக்கு அதிகம் வரக்கூடிய அபாயமும் கூட நீங்கள் சொல்லிட்டீங்க. சரி, இப்போ இந்த காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எத்தனை நாள் வரை பார்க்கலாம், இது சாதாரண காய்ச்சல் தான் அல்லது இது ஸ்வைன் ஃப்ளூ தான் அப்படின்னு உறுதிப்படுத்துவதற்கு எத்தனை நாட்கள் தேவைப்படும், இதற்குண்டான பரிசோதனை முறைகள், ஒருவேளை ரத்தத்தை நம்ம வந்து பரிசோதனை பண்ணணும் அப்படின்னா அரசாங்க மருத்துவமனைகளில் தான் பண்ணணுமா, அல்லது இப்போதான் வந்து சுயமாகவே பண்ணக்கூடிய இது நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு அபாயகரமாக பரவி கொண்டு இருக்குது, பரிசோதனை கூடங்களில் வந்து பண்ணுறதுக்கு அனுமதி இருக்கிறதா டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல்?
ஒரு நோயாளிக்கு தொண்டை வலியோ அல்லது காய்ச்சலோ அல்லது இருமலோ இருந்தால் அவர் 24 மணி முதல் 48 மணி நேரத்துக்குள் திரும்ப பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கேட்டகரி ஏயிலிருந்து பிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்து கொண்டால் அவர் தெளிவுபடுத்தி விடுவார். இரண்டாவது, சுயமாக சளி பரிசோதனை செய்வது நல்லது அல்ல. இந்த பரிசோதனைகள் H1N1 வைரஸ் கண்டுபிடிக்கும் பரிசோதனைகள் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ளது.
இப்போ ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லையா, இதில் வந்து எந்த சமயத்தில் இந்த தொற்றோட தாக்கம் அதிகமாக இருக்கும், மற்றவங்களுக்கு சீக்கிரம் பரவிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் எத்தனாவது நாளில் இருக்கும்?
இருமல் இருக்கும் பொழுதும் 7 முதல் 10 நாட்களுக்குள்.
சரி, இப்போ நோய் தொற்று உள்ளவங்களை வந்து தனிமைப்படுத்தணுமா, குவாரண்டைன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் அவங்கள ஐசோலேட் பண்ணி வைக்கணுமா, அல்லது எல்லாரு கூடயும் சகஜமாக வீட்டில் இருக்கும்போது இருந்துக்கலாமா, பணிக்கு செல்லலாமா, ஸ்கூலுக்கு செல்லலாமா, என்னென்ன பாதுகாப்பு முறைகளை வந்து அந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டவர் வந்து பின்பற்றணும்?
கேட்டகரி ஏ மற்றும் கேட்டகரி பி வீட்டிலேயே இருந்து சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். கேட்டகரி சி கட்டாயம் மருத்துவமனையில் தான், ஐசோலேஷன் வார்டு என சொல்லக்கூடிய தனிப்பட்ட பிரிவில் தான் வைத்து சிகிச்சை செய்யப்படுவார்கள். கேட்டகரி ஏ மற்றும் கேட்டகரி பி ஹோம் ஐசோலேஷன் ஆர் ஹோம் குவாரண்டைன் என்று சொல்லக்கூடிய வகையில் தான் வைத்தியம் செய்து கொள்ளலாம்.
என்னென்ன இவங்க செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, ஆகாரம் சாப்பிட்றதுல இருந்து சளி மூலமாக பரவும் அப்படின்னு சொன்னீங்க, இருமல் மூலமாக பரவும், அப்போ கண்டிப்பாக புது இடங்களில் தும்புறதோ வீட்டில் தும்புறதோ கூட ஒரு கர்ச்சிப்னால தான் மூக்கெல்லாம் வாயெல்லாம் மூடிட்டு தான் தும்பணும்னு சொல்கிறாங்க, என்ன பாதுகாப்பு முறைகளை இவங்க பின்பற்றணும்?
நோயாளிகள் தும்மும் பொழுதும் இருமும் பொழுதும் நல்ல கைக்குட்டையால் முகத்தையும் மூக்கையும் மூடிக்கொண்டு தும்ம வேண்டும். தும்மி முடித்த பிறகு கைகளை கழுவ வேண்டும். அந்த கைக்குட்டையை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அல்லது ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 முறை கைக்குட்டையை மாற்றி கொள்ளலாம். கைக்குட்டையை நன்கு சோப்பு கரைசலில் ஊற வைத்து துவைத்து வெயிலில் உலர்த்த வேண்டும். வெளியில் சென்று வர கூடிய மட்டும் அதை தவிர்ப்பது நலம். ஏனென்றால் இது டிராப்லெட் என சொல்லக்கூடிய வகையில் பரவுவதால் வீட்டில் இருப்பது மிகவும் நல்லது. கேட்டகரி ஏ மற்றும் கேட்டகரி பி. குழந்தைகளுக்கு சளி பிடித்திருந்தால் அவர்கள் என்ன கேட்டகரியில் இருந்தாலும் தயவு செய்து ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம். பர்சனல் ப்ரொடெக்ஷன் என சொல்லக்கூடிய, நாம் இப்போ எங்கேயாவது வெளியில் சென்று வந்தால் வந்தவுடன் நம்மளுடைய வெளியில் சென்று வரும்போது போட்டிருந்த உடைகளை மாற்றிவிட்டு கை கால்களை அலம்பி துடைத்து பிறகு நாம் வீட்டிற்குள் நம்மளது பணியை தொடரலாம். வெளியில் போயிட்டு வந்து அதே உடைகளுடனும் கைகால் முகம் அலம்பாமல் இருப்பது நோய் தொற்றை உருவாக்கக்கூடிய விஷயமாகும். ஏனென்றால் இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ், இந்த இன்ஃப்ளூயன்சாவில் மற்ற எல்லா இன்ஃப்ளூயன்சா வைரஸும் ஃபொமைட் டிரான்ஸ்மிஷனில் பரவக்கூடிய ஒரு வைரஸ் தொற்று ஆகும். அதனால் நாம் எங்கே எந்த இடத்துல கையை தொற்றுருப்போம், அந்த இடத்துல யார் இருமினார்கள் என்பதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் எந்த காலத்திலும் இந்த தொற்று இருக்கிறதோ இல்லையோ இதை ஒரு பழக்கமாகவே நாம் செய்வோம். அந்த காலத்தில் பெரியவர்கள் எல்லாம் வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா முதல் வேலையாக கைகால் மூஞ்சியை அலம்பி விட்டு துணியை மாற்றிட்டு அதற்கப்புறம்தான் நம்மளை வந்து பார்ப்பார்கள் அல்லது வந்து நம்மளை நலம் விசாரிப்பார்கள். அந்த பழக்கத்தை நாம் திறம்பட செய்தால் இந்த மாதிரி இந்த ஃபொமைட் டிரான்ஸ்மிஷன் என்று சொல்லக்கூடியவற்றை நாம் குறைக்க இயலும். ஆகாரத்தை பொறுத்தளவுக்கு சைவ உணவு வரவேற்கத்தக்கது. நீர் குடிக்க, அதிக அளவு நீர் குடிக்க வேண்டும். திரவ உணவான மோர், தயிர், இளநீ இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒத்துக்கொண்டால் அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். பழச்சாறுகள், வீட்டில் செய்த பழச்சாறுகள் அல்லது பேக்டு ஃப்ரூட் ஜூஸ் அதை குடிக்கலாம்.
டெங்கு ஃபீவர் எடுத்துட்டோம்னா வெள்ளை அணுக்களும் தட்டை அணுக்களும் சடார்னு குறைஞ்சிரும், உயிருக்கே ஆபத்தாக வரக்கூடிய நிலைமை வந்து டெங்கு கொண்டுட்டு வந்துடுது அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மாதிரி இந்த பன்றி காய்ச்சல்ல உயிரை போக்கக்கூடிய அளவுக்கு அபாயமானதா? ஏன்னா கோயம்புத்தூரில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 25 கேசஸ் ரெக்கார்டாயிருக்குது. கிட்டத்தட்ட 2 டெத்து கேஸ் கூட அதாயிருக்குது. அந்த அளவுக்கு இது அபாயகரமானதுங்களா டாக்டர்?
எந்த ஒரு வியாதியும் அபாயகரமானது தான். அது அந்த நோயாளியினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்தது. இன்ஃப்ளூயன்சா வைரஸும் முன்னமே கூறிய வகையில் சில்ட்ரன் பிலோ 5 இயர்ஸ், வயதானவர்கள் மற்றும் கோமார்பிடிட்டி என சொல்லக்கூடிய அவருக்குள்ள வியாதிகளுடன் இருப்பவர்களுக்கு நோயின் தன்மை தீவிரமாகுவதற்கான வாய்ப்பு உள்ளது. நோயின் தன்மை தீவிரமடைந்தால் மரணம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் பயப்படும் அளவிற்கு இல்லை. கேட்டகரி சியில் கூட வைத்தியம் செய்தால் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் இது குறித்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
நான் முதல்ல கேட்ட மாதிரி ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லக்கூடியது வந்து இப்போ ஒரு கலாச்சாரம் மாதிரியே மக்கள்கிட்ட இருந்துட்டு இருக்குது. காய்ச்செல்லாம் ஒரு பேராசிட்டமால் வாங்கி போடுறாங்க, இருமெல்லாம் ஜலதோஷமாக மூட்டு வலியா எதுனாலும் அவங்களே செல்ஃபாக மாத்திரை வாங்கி சாப்பிட்றது. இப்போ இது மாதிரி காய்ச்சல், இது என்ன காய்ச்சல்னே தெரியாமல் வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. இந்த பன்றி காய்ச்சலுக்கு குறிப்பிட்ட இந்த மாத்திரை தான் சாப்பிடணும்னு இருக்குதா, இல்லை வேற ஏதாவது மாத்திரையை சாப்பிட்டு சைடு எஃபெக்ட்ஸ் கொண்டு போய் விட்டுருமா?
எந்த காலத்திலும் எந்த நோய்க்கும் ஓவர் த கவுண்டர் பிரிஸ்கிரிப்ஷன் தயவு செய்து வாங்க வேண்டாம், பிரச்சனைக்கு உள்ளாகலாம். இப்போ தற்போது உள்ள சளி காய்ச்சலுக்கு ஒரு தகுந்த மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று அவர் எழுதித்தரும் பிரிஸ்கிரிப்ஷன் மூலமாக மாத்திரை வாங்கி சாப்பிட்டு கொள்வது நலம். இந்த H1N1 ஸ்வைன் ஃப்ளூவுக்கு என குறிப்பிட்ட மாத்திரை உள்ளது. ஒசல்டாமாவீர் என்ற பெயரில் மாத்திரை உள்ளது. 5 நாட்கள் நோயுற்றவர்கள் 5 நாட்களுக்கு சாப்பிட வேண்டும். குழந்தைகளுக்கும் இந்த மருந்து தரலாம், பெரியவர்களுக்கும் தரலாம், கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் தரலாம். ஆனால் இது தகுந்த மருத்துவருடைய பிரிஸ்கிரிப்ஷன் பேரில் தான் தரப்படும்.
இப்போ இந்த காய்ச்சல் வந்த அப்புறம் நோயாளிக்கு வந்து எப்படி இருக்கும், அதாவது உடலில் ஏதாவது மாற்றங்கள் அந்த மாதிரி இருக்குமா, ரொம்ப சோர்வாக காணப்படுவாரா, முறையாக எவ்வளோ நாளைக்கு மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும்?
சாதாரண சளியில் ஏற்படக்கூடியது கேட்டகிரி ஏன்னா ஒரு தொண்டை வலி, இருமல், உடல் வலி, ஒரு லோ கிரேட் ஃபீவர் 99 100 டிகிரிக்குள் காய்ச்சல். இவர் ரெஸ்ட் மற்றும் உணவு எடுத்துக்கொண்டால் போதும், 3-5 அல்லது 7 நாட்களுக்குள் சரியாகிவிடும். கேட்டகிரி பி குழந்தைகள், பெரியவர்கள் 65 வயதுக்கு மேல், கோமார்பிடிட்டி என சொல்லக்கூடிய சர்க்கரை, இரத்த அழுத்தம், இதய வியாதி, லிவர் டிசீஸ், சிறுநீரக பாதிப்பு உடையவர்கள், இவர்களுக்கு பிளஸ் அதிக அளவு காய்ச்சல், காய்ச்சலின் அளவு 101 டிகிரி 102 டிகிரிக்கு மேல், அதிக அளவு உடல் வலி, அதிக அளவு சோர்வு, இருமல், இவையோடு இருப்பவர்களுக்கு ரெஸ்ட், உணவு பழக்கம், திரவ ஆகாரங்கள் நிறைய குடிப்பது, சைவ உணவு, இதனுடன் ஒசல்டாமாவீர் மருந்துகள் காலை மற்றும் மாலை, நோயாளியுடைய எடையை தகுந்தவாறு மருத்துவரால் தரப்படும், 5 நாட்களுக்கு எடுத்துக்கொள்ள, குறைந்தபட்சம் 5 நாட்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். கேட்டகரி சி பேஷண்ட்டுகள் மருத்துவமனையில் தான் வைத்து சிகிச்சை தரும். அது தீவிர மருத்துவ பிரிவில் ஐசோலேஷன் வார்டில் வைத்து அவர்களுக்கு சிகிச்சை தரப்படும்.
இந்த ரெக்குபரேஷன் சொல்லக்கூடிய மீண்டு வருதல் இதில் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது? ஒரு இடம் வந்துருச்சுன்னா திரும்ப இவங்களுக்கு அட்டாக் ஆகிற வாய்ப்புகள் இருக்குதா?
ஒருமுறை இந்த வைரஸ் நோய் வந்தால் திரும்ப இதே வைரஸால் அவருக்கு தொற்று ஏற்பட வாய்ப்புகள் குறையும்.
இப்போ சமூக பொறுப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா சமூகத்தில் தான் நம்ம இருந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் டாக்டர்?
இந்த வியாதி சீசனல் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் போன்றுதான். நமது குளிர் சீசனுக்கு கேஸினுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உரிய மருத்துவ ஆலோசனை பெற்று இந்த வியாதியை நாம் குணப்படுத்த இயலும். 1. 2, கர்ப்பிணி தாய்மார்கள், குழந்தைகள், 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள், உடன் வியாதிகள், சர்க்கரை, நரம்பு மண்டல நோய், இதய வியாதி, கல்லீரல் வியாதிகள், கிட்னி வியாதிகள் உள்ளவர்கள் எச்சரிக்கையோடு மருத்துவ ஆலோசனை பெற்று அவர்கள் தங்களது சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில் சென்று விட்டு வீட்டுக்கு வந்தவுடன் துணிகளை மாற்றிக்கொண்டு கைகால் முகம் அலம்பி பிறகு வேலைகளை தொடர்ந்தால் மிகவும் நல்லது.
நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி அந்த காலத்தில் தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்கன்னா வெளியே ஒரு செம்பில் தண்ணி வச்சுருப்பாங்க, காலை கழுவிட்டு தான் உள்ளே வரணும்னு சொல்லுவாங்க. அதனோட மகத்துவம் என்னங்கிறது இப்போ நமக்கு தெரியுது. பர்சனல் ஹைஜீன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. முறையான மருத்துவம், மருந்து மாத்திரைகளை உட்கொண்டாலே வந்து இது கம்மி பண்ணலாம். இன்னொன்று, அந்த தும்முறது இருமுறதெல்லாம் வந்து எப்போவுமே முகத்தை மூடிட்டு பண்ணுறது இன்னும் நல்லது அதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. பன்றி காய்ச்சல்னால் என்ன, அது எப்படி பரவுது, என்னென்ன மருத்துவ முறைகளை வந்து நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க. வணக்கம் டாக்டர், கருத்துக்களுக்கு நன்றி. தேங்க்யூ.
வணக்கம்.
இதுவரை பன்றி காய்ச்சல் குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளித்தவர் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் கே சிவகுமார் அவர்கள்.
தகவல்களை கேட்டறிந்தவர் என் கோமா.
நண்பர்களே, விவசாயி சமுதாய வானொலி உங்களுக்கான வானொலி.
நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-003. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொலைபேசி எண்
243-1055
243-1055. மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. நேர்களே,
TNAU அக்ரிடெக் போர்ட்டலில் நமது நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம்.
இது உங்கள் வானொலி 107.4. எப்பவும் இதை கேளுங்க.
மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.